ஆமோஸ் அத்தியாயம் 1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய மகனாகிய எரோபியாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். யெகோவா சியோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பர்களின் பசும்புல் நிலம் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் உச்சியும் காய்ந்து போகும். யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அதின் தண்டனையை திருப்பமாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இரும்பு கருவிகளினால் போரடித்தார்களே, ஆசகேலின் வீட்டை தீக்கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளை அழித்துவிடும். நான் தமஸ்குவின் தாழ்ப்பாளை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனிலும் இல்லாதபடி அழித்து போடுவேன். அப்பொழுது சீரியாவின் மக்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், காசாவினுடைய 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அதின் தண்டனையை திருப்பமாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியர்களிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்களே, காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை அழித்துவிடும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் பிடித்திருக்கிறவனை அஸ்கலோனிலும் இல்லாதபடி அழித்து பெலிஸ்தர்களில் மீதியானவர்கள் அழியும்படி என்னுடைய கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தீருவினுடைய 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அதின் தண்டனையை திருப்ப மாட்டேன். அவர்களுடைய சகோதரர்களின் உடன்படிக்கையை நினைக்காமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமியர்கள் கையில் ஒப்புவித்தார்களே, தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை அழித்துவிடும் என்று யெகோவா சொல்லுகிறார். மேலும் ஏதோமுடைய 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அவனுடைய தண்டனையை திருப்ப மாட்டேன். அவன் தன்னுடைய சகோதரனை வாளோடு பின்தொடர்ந்து தன்னுடைய மனதை இரக்கமற்றதாக்கி தன்னுடைய கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன்னுடைய கடும் கோபத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே, தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை அழிக்கும் என்று யெகோவா சொல்லுகிறார். யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் மக்களின் 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அவர்களுடைய தண்டனையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்களுடைய எல்லைகளை விரிவாக்க கீலேயா தேசத்தின் கர்ப்பவதிகளை கீறி போட்டார்களே, ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெரும் காற்றின் புயலாகவும் அதன் அரண்மனைகளை அழிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆமோஸ் அத்தியாயம் 2. யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அவனுடைய தண்டனையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை சுட்டு சாம்பலாக்கி போட்டானே, மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன், அது கிரியோத்தின் அரண்மனைகளை அழிக்கும். மோவாபியர்கள் இறைச்சலோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள். நியாயாதிபதியை அவர்களுடைய நடுவில் இல்லாமல் நான் அழித்து அவனோடு அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று யெகோவா சொல்லுகிறார். மேலும் யூதாவின் 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அவர்களுடைய தண்டனையை திருப்ப மாட்டேன். அவர்கள் யெகோவாவுடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைகொள்ளாமல் தங்களுடைய முற்பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே, யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை அழிக்கும் என்று யெகோவா சொல்லுகிறார். மேலும் இஸ்ரவேலின் 3 பாவங்களுக்காகவும் 4 பாவங்களுக்காகவும் நான் அவர்களுடைய தண்டனையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடி காலணிகளுக்கும் விற்று போட்டார்களே, அவர்கள் தரித்திரர்களுடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமை ஆனவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என்னுடைய பரிசுத்த நாமத்தை கெடுக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் உறவு கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லா பீடங்களிலும் அருகிலும் அடைமானமாக வாங்கின ஆடைகளின்மேல் படுத்துக்கொண்டு பிணையமாக பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்களுடைய தெய்வங்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். நானோ கேதுரு மரங்களைப்போல் உயரமும் கர்வாலி மரங்களைப்போல் வைரமுமாக இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை காப்பாற்றும்படி உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்து உங்களை 40 வருடங்களாக வனாந்தரத்திலே வழிநடத்தி உங்களுடைய மகன்களில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்களுடைய வாலிபர்களில் சிலரை நசரேயர்களாகவும் எழும்பச் செய்தேன். இஸ்ரவேல் மக்களே, இப்படி நான் செய்யவில்லையா என்று யெகோவா கேட்கிறார். நீங்களோ நசரேயர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் நெருக்குகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்தில் நெருக்குவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகழிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதுமில்லை, பலசாலி தன் உயிரை காப்பாற்றுவதுமில்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதுமில்லை, வேகமானவன் தன்னுடைய கால்களால் தப்பிப் போவதுமில்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதுமில்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியமானவன் அந்த நாளிலே நிர்வாணியாக ஓடிப்போவான் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆமோஸ் அத்தியாயம் 3. இஸ்ரவேல் மக்களே, யெகோவாவாகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாக சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மட்டும் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்காக உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்படாமல் இருந்தால் ஒன்று சேர்ந்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ? இறை பிடிக்காமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன்னுடைய குகையிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாமல் இருந்தால் அது கண்ணில் அகப்படுமோ? ஒன்றும் அகப்படாமல் இருக்கும் போது கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் மக்கள் கலங்காமல் இருப்பார்களோ? யெகோவாவுடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? யெகோவாவாகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யமாட்டார். சிங்கம் கெர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான்? யெகோவாவாகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் மலைகளில் கூடி வந்து அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்களுடைய அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆகையால் எதிரி வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன்னுடைய பலத்தை உன்னில் இருந்து அகன்று போகச் செய்வான். அப்பொழுது உன்னுடைய அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று யெகோவாவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ஒரு மெய்ப்பன் 2 கால்களையோ ஒரு காதின் துண்டையோ சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிப்பதைப் போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மெத்தையின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாக இருக்கிற யெகோவாவாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையிலே விழும். மழைக்காலத்து வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆமோஸ் அத்தியாயம் 4. சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரர்களை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதோ யெகோவாகிய ஆண்டவர் உங்களை கொக்கிகளாலும் உங்களுடைய பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்துக்கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தைக் கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாக புறப்பட்டு போவீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போய் துரோகம் செய்யுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருகச் செய்து காலைதோறும் உங்களுடைய பலிகளையும் மூன்றாம் வருடத்திலே உங்களுடைய தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலிகளோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மக்களே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று யெகோவாவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நான் உங்களுடைய பட்டணங்களில் எல்லாம் உங்களுடைய பற்களுக்கு ஓய்வையும் உங்களுடைய இடங்களில் எல்லாம் ஆகார குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். இதுவும் இல்லாமல் அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் செய்தேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போனது. 2-3 பட்டணங்களின் மனிதர்கள் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்திற்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். நோயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்களுடைய சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒப்பான கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்களுடைய வாலிபர்களை வாளாலே கொன்றேன். உங்களுடைய குதிரைகளை அழித்து போட்டேன். உங்களுடைய முகாம்களின் நாற்றத்தை உங்களுடைய நாசிகளிலும் ஏறச் செய்தேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். சோதோமையும் கொமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் நெருப்பிலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இப்படியே உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறதினால் உன்னுடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் மலைகளை உருவாக்கினவரும் காற்றை உருவாக்கினவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் அதிகாலையை இருளாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த இடங்களின் மேல் உலாவுகிறவருமாக இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய யெகோவா என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 5. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன்னுடைய தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை தூக்கி விடுகிறவர்கள் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீதியாக இருப்பார்கள் என்று யெகோவாகிய தேவன் சொல்லுகிறார். யெகோவா இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீர்கள், பெயர் செபாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான இடமாகவும் போகும். யெகோவாவை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அணைக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை எரிக்கும். நியாயத்தை கசப்பாக மாற்றி நீதியை தரையிலே விழச் செய்கிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் நட்சத்திரங்களையும் மிருக சிரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை அதிகாலையாக மாற்றி பகலை இரவாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் கடலின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் பரப்பின் மேல் ஊற்றுகிறவர். யெகோவா என்பது அவருடைய நாமம். பாதுகாப்பான இடத்தின் மேல் அழிவு வரும்படியாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாக இலகுவடையச் செய்கிறவர். பட்டணத்தின் நுழைவு வாயிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாக பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவனுடைய கையிலே தானியத்தை சுமை சுமையாக வாங்குகிறபடியினால் நீங்கள் வேலைப்பாடுள்ள கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் இரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்களுடைய மீறுதல்கள் மிகுதியென்றும் உங்களுடைய பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி லஞ்சம் வாங்கி பட்டணத்தின் நுழைவு வாயிலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையைத் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய யெகோவா உங்களுடன் இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நுழைவு வாயிலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய யெகோவா யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று யெகோவா சொல்லுகிறார். யெகோவாவுடைய நியாயத்தீர்ப்பின் நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? யெகோவாவுடைய நியாயத்தீர்ப்பின் நாள் வெளிச்சமாக இல்லாமல் இருளாக இருக்கும். சிங்கத்திற்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டிற்குள்ளே வந்து சுவரின் மேல் தன்னுடைய கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். யெகோவாவுடைய நாள் வெளிச்சமாக இல்லாமல் இருளும் பிரகாசமற்ற கார் இருளுமாக இருக்கும் அல்லவோ? உங்களுடைய பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்களுடைய ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்களுடைய தகன பலிகளையும் உணவு பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். முழுமையான உங்களுடைய மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாடல்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரட்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருடங்கள் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்களுடைய தெய்வங்களின் நட்சத்திர ராசியாகிய உங்களுடைய சிலைகளின் பல்லக்கையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பால் குடிபோகச் செய்வேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள யெகோவா சொல்லுகிறார். ஆமோஸ் அத்தியாயம் 6. சியோனிலே கவலையற்று இருப்பவர்களும் சமாரியாவின் மலையை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களும் தேசத்தின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் கல்னேவரை சென்று அந்த இடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்திற்கு போய் பெலிஸ்தர்களுடைய காத் பட்டணத்திற்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை விட நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்களுடைய எல்லைகளை விட விரிவான இடமானவைகளோ என்று பாருங்கள். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் இருக்கை கிட்ட வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்களுடைய படுக்கையின் மேல் சௌக்கியமாக படுத்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதைப் போல் கீத வாகியங்களை தங்களுக்கு உண்டாக்கி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த வாசனை தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்பிற்கு நேரிட்ட ஆபத்திற்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முதல் வரிசையிலே போவார்கள். இப்படியே உல்லாசமாக படுத்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று யெகோவாவாகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறார். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாக இருந்தாலும் அவர்கள் செத்துப்போவார்கள். அவர்களுடைய இனத்தானாவது பிரேதத்தை எரிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படி அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்தில் இன்னும் யாராவது உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன், நீ மௌனமாக இரு, யெகோவாவுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்பான். இதோ யெகோவா கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை விரிசல்கள் உண்டாகவும் அடிப்பார். கண்மலையின்மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை விஷமாகவும் நீதியின் கனியை கசப்பாகவும் மாற்றினீர்கள். நாங்கள் எங்களுடைய லோதேபார் பட்டணத்தினாலே எங்களுக்கு கர்னாயம் பட்டணத்தை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு தேசத்தை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆமாத்துக்குள் நுழைகிற வழி தொடங்கி சமமான நாட்டின் ஆறு வரைக்கும் உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறார். ஆமோஸ் அத்தியாயம் 7. யெகோவாகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்தது என்னவென்றால், இதோ ராஜாவினுடைய புல் அறுப்புக்குப் பின்பு இரண்டாம் அறுவடையில் புல் முளைக்கத் தொடங்கும் போது அவர் வெட்டிக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான் யெகோவாவாகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுமையடைந்தான் என்றேன். யெகோவா அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். யெகோவாவாகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்தது என்னவென்றால், இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று யெகோவாவாகிய ஆண்டவர் தோன்றினார். அது மகா ஆழத்தை விழுங்கியது, அதில் ஒரு பங்கை விழுங்கி முடித்தது. அப்பொழுது நான் யெகோவாவாகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் மிகச் சிறியதானான் என்றேன். யெகோவா அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்தது என்னவென்றால், இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. யெகோவா என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என்னுடைய மக்களின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன், ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த இடங்கள் அழிக்கவும் படும், நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாக வாளோடு எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு செய்கிறான், தேசம் அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது, யெரொபெயாம் வாளால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் சாப்பிட்டு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த இடமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாக இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பதிலாக, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் மகனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பதனிடுகிறவனுமாக இருந்தேன், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை யெகோவா அழைத்து, நீ போய் என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று யெகோவா சொன்னார். இப்போதும் நீ யெகோவாவுடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே, இதனால் உன்னுடைய மனைவி நகரத்தில் விவசாரியாவாள், உன்னுடைய மகன்களும் உன்னுடைய மகள்களும் வாளால் விழுவார்கள், உன்னுடைய வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், நீயோவென்றால் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய், இஸ்ரவேலும் தன்னுடைய தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். ஆமோஸ் அத்தியாயம் 8. பின்பு யெகோவாவாகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்தது என்னவென்றால், இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ எதை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது யெகோவா என்னை நோக்கி, என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன், அந்த நாளிலே தேவாலய பாடல்கள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று யெகோவாவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளியச் செய்ய எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரர்களை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடி காலணிகளுக்கும் வாங்கும்படியும் தானியத்தின் பதரை விற்கும்படியும் நாங்கள் கேட்ட கோதுமையை விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் நாங்கள் தானியத்தின் சேமிப்பு கிடங்குகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று யெகோவா யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இதனால் தேசம் அதிரவும் அதில் குடியிருக்கிறவர்கள் எல்லோரும் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாக புரண்டோடும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? அந்த நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை மறையச் செய்து பட்டப்பகலிலே தேசத்தை இருளாக்கி உங்களுடைய பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்களுடைய பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாறச் செய்து எல்லா இடுப்புகளிலும் சணல் ஆடையும் எல்லா தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, தண்ணீர் குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, யெகோவாவுடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் யெகோவா உடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் வரை வடக்கு திசை துவங்கி கிழக்கு திசை வரை அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்த நாளிலே அழகுள்ள கன்னிகளும் வாலிபர்களும் தாகத்தினால் சோந்து போவார்கள். தானே உன்னுடைய தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்செபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் பாவத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். ஆமோஸ் அத்தியாயம் 9. ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்கக் கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி தூணின் உச்சியை அடித்து அவைகளை அவர்கள் எல்லோருடைய தலையின் மேலும் விழும்படி உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் வாளால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதுமில்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் இரட்சிக்கப்படுவதுமில்லை. அவர்கள் பாதாளம் வரைக்கும் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என்னுடைய கை அந்த இடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானம் வரை ஏறினாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களை இறங்கச் செய்வேன். அவர்கள் கர்மேலின் உச்சியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் கடலின் ஆழத்திலே போய் என்னுடைய கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்களுடைய எதிரிக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட வாளுக்கு நான் கட்டளையிட்டு என்னுடைய கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் யெகோவாகிய ஆண்டவர் தேசத்தைத் தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லோரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாக புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி கடலின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் யெகோவா என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியர்களின் மக்களைப் போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று யெகோவா சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தியர்களை கப்தோரிலிருந்தும் சீரியர்களை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ யெகோவாகிய ஆண்டவரின் கண்கள் பாபமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இல்லாமல் அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று யெகோவா சொல்லுகிறார். இதோ சல்லடையினால் சலித்து அரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா தேசங்களுக்குள்ளும் சலித்து அரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என்னுடைய மக்களில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் வாளால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என்னுடைய பெயர் சொல்லிய எல்லா தேசங்களையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப் போனதை சீர்படுத்தி ஆரம்ப நாட்களில் இருந்தது போல அதை நிறுவுவேன் என்று இதை செய்கிற யெகோவா சொல்லுகிறார். இதோ, உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை பிழிகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, மலைகள் திராட்சை ரசமாக வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று யெகோவா சொல்லுகிறார். என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை சாப்பிடுவார்கள். அவர்களை அவர்களுடைய தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறார் என்றார்.